இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஒரே நிருபத்திலிருந்து ஒரே மாதிரியான இரண்டு வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ஒன்று கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக 6:12 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:12.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும்
எல்லாம் தகுதியாயிராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும்
நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன்.
10:23 வாசிக்கலாம். 10:23.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும்
எல்லாம் தகுதியாயிராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
ஆகிலும்
எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வசனங்களும் ஒரே விதமாக எழுதப்பட்டது, இல்ல ஒரே நிருபத்தில் ஒரே விதமாய் சிறிய மாற்றத்தோடு பவுல் எழுதியிருக்கிறார். இந்த காரியம் ஏன் இரட்டிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது, ரெண்டு முறை ஏன் எழுதப்பட வேண்டும்? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அப்பொழுது அவன் பார்வோனுக்கு ரெண்டு சொப்பனங்கள் வருது. உடனே அவனை பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துறாங்க. சொப்பனத்திற்கு இவன் அர்த்தம் சொல்லுவான். பார்வோனுக்கு ரெண்டு சொப்பனங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. உடனே அதற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்வான், இந்த சம்பவம் இந்த காரியங்கள் சீக்கிரம் சம்பவிக்க போகிறது, அதனாலதான் கர்த்தர் அந்த காரியத்தை சொப்பனத்தை இரட்டிப்பாக்கி இருக்கிறான். அதுக்கு ஒரு மீனிங் சொல்லுவோம், சீக்கிரம் நடக்க போகுது, அதனால்தான் ரெண்டு தடவை வந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்றால் அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். நம்ம பேசுகிற வழக்கத்துக்கு மாறாக பைபிள் சில டேர்ம்ஸ் இருக்கும். குறிப்பாக நீங்க யோவான் சுவிசேஷத்தெல்லாம் படிச்சீங்கன்னா மெய்யாகவே சொன்னாலே போதும். ஆனா மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரெண்டு தடவை சொல்லுவார் ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த மெய்யாகவே என்றாருன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அர்த்தம். புரியுதுங்களா? மெய்யாகவே ஒரு காரியத்தை ரெண்டு முறை அழுத்தி சொல்றாருனாலே அதுல சம்திங் ஸ்பெஷல் இருக்குது. இந்த ஒரே நிருபத்தில் ரெண்டு முறை ஒரே விதமான வசனங்கள் சின்ன மாற்றத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று இன்னொரு விதத்தில் சொல்றார். ஆக மொத்தத்தில் பொதுவாயிருக்கிற ஒரு விஷயம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அவங்க நடக்க வேண்டிய ஒரு நடைமுறை காரியத்தை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. எல்லாத்தையும் செய்ய எனக்கு முடியும், நினைச்சா நான் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் எனக்கு முடியும்ன்ற காரணத்தினால எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டு இருக்க கூடாது. புரியுதா? என்னால முடியும், செய்யணும்னு நினைச்சா நான் செய்யலாம், ஆனால் முடியும் என்கிறதுனாலே நான் அதை செய்ய எனக்கு அனுமதி கிடையாது. இன்னொன்று, என் கூட இருக்கிற இவங்க அதை சொல்றாங்க, அதுக்காக இதை செய்யறேன் அப்படின்னு ஒரு மனுஷனுக்காகவோ நாம் எந்த காரியத்தையும் செஞ்சிட முடியாது. புரியுதுங்களா? நம்முடைய இருதயத்தில் வருகிற நினைவுகளை எல்லாம் செயல் வடிவில் கொண்டு வந்துட முடியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க 4 பேர் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்றாங்கன்றதுனால அதை நம்ம செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் இப்படித்தான் தவறு செய்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே சில நினைவுகள் வருகிறது. அந்த காரியங்களை செய்வதற்குரிய சூழ்நிலை நமக்கு இருக்குது, பலன் இருக்குது, அதற்குரிய வசதி இருக்குது, அதற்குரிய வாய்ப்பு இருக்குது. இதனால உடனே ஓ இந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இறங்கி செய்யக்கூடாது. செஞ்சு செய்யணும்னு நினைச்சு செஞ்சு முடிக்கலாம், முடியும், வெற்றிகரமா செய்ய முடியும், ஆனால் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, அந்த காரியத்தை உங்களால செய்ய முடியும், ஆனாலும் செஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு காரியமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டிய எந்த ஒரு விஷயமானாலும் சரி, முதலாவது நாம் சீர்நோக்கி பார்க்க வேண்டிய காரியம், இது எனக்கு தகுதியுடையதுதானா? செக் பண்ணணும். இந்த காரியத்தை அவனும் செய்யறான், இந்த காரியத்தை இவனும் செய்யறான், நான் ஏன் செய்யக்கூடாது? அப்படி கிடையாது. அவன் செய்வான், இவன் செய்வான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் செய்வதற்கு இது எனக்கு தகுதி உள்ளதுதானா பார்க்கணும். அவனும் விசுவாசி தான், அவன் செய்யறான், நான் ஏன் செய்யக்கூடாது? இல்லை, அவன் செய்யறது நமக்கு காரியம் கிடையாது, அவன் அவனுக்கு அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பான். நான் செய்வது இது தகுதி உள்ளதுதானா, நான் செய்யலாமா, அதை தான் யோசிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தோம் என்று சொல்லி கடகடன் காரியத்தை நம்ம வேகமாய் செஞ்சிடக்கூடாது. நான் எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன், எத்தனையோ நான் ஊழியத்தில் இருக்கிறவங்கள நான் மெயினா சொல்லுவேன், தர தர தரன்னு ஒரு காரியத்தை எடுத்து செய்வாங்க, பாஸ்டா இதை செய்யணும் அதை செய்யணும், கத்திருக்காக அதை போட இதை போட்டு படபடன் ஏதாவது ஒன்று செய்வாங்க, கடைசியில் முட்டிட்டு பாதியில் நின்று இருப்பாங்க, தொடங்கினது முடிக்க முடியாது, எங்கேயாவது போய் முட்டிட்டு நின்று இருப்பாங்க, சிக்கல் வந்துடும், பிரச்சனை வந்துடும், ஐயோ அப்புறம் ஏன் தான் இதை செஞ்சிடும் அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இது நான் ஊழியத்தில் இருக்கிறவங்களையும் நிறைய பார்த்திருக்கிறேன், விசுவாசத்தில் இருக்கிற விசுவாசிகளையும் நிறைய பார்த்திருக்கிறேன். இப்படி துருதுருன்னு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு கடைசியில் அதை என்ன பண்றதுன்னு தெரியாம நடுவில் போய் மாட்டிட்டு முழிச்சுட்டு கடைசியில ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி தடுமாறுகிற நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளையா இருக்கிற நாம் மற்றவங்களை பார்த்து எதையும் காப்பி அடிக்கவும் கூடாது, நம்முடைய இருதயத்தில் வருகிற நினைவுகளை எல்லாம் நம்ம செயல்படுத்தவும் நம்ம நினைக்க கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு தகுதி உண்டா, இது தேவனுக்கு ஏற்றதா, நான் செய்வது சரிதானா, அதை நம்ம யோசிக்கணும், யோசிச்சுதான் செய்யணும். அதாவது உலக பிரகாரமா சொல்லுவாங்க, திங்க் ட்வைஸ் வாங்க, ரெண்டு முறை யோசி. எந்த ஒரு காரியத்தை அது உலகத்து மனுஷன் சொல்றது, திங்க் ட்வைஸ் வாங்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசி. முதல் யோசனையில் ஒருவேளை சரியா இருக்கும், அது ரெண்டாவது தடவை இதை செய்யலாமான்னு யோசிச்சீங்கன்னா அது தப்புன்னு உங்க மனசே சொல்லும். புரியுதா? உலகத்து வழிமுறை அப்படி சொல்லுது, எந்த விஷயத்தையும் ரெண்டு தடவை யோசிச்சீங்கன்னா அதுல இருக்கிற தவறுகள் உங்களுக்கே கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம வந்து நமக்குள்ள ரெண்டு தடவை யோசிக்கணும்னு இல்லை, வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, நான் யார் என்பதை உணர்ந்து அதை நம்ம யோசிக்கணும். அப்படி நம்ம யோசித்து இது எனக்கு சரிதானா, நான் செய்தால் இது சரியா, என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா, அதை பார்த்துட்டு தான் அதில் இறங்கணுமே தவிர, அதை பார்த்துட்டு தான் அதை செய்யணுமே தவிர, வேறு எந்த விதத்திலும் நாம் அவசரப்பட்டு மற்றவங்களை பார்த்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு சென்சிட்டிவான விஷயம் நான் சொல்றது. நான் சொல்றது சிலதெல்லாம் மேலோட்டமா இருக்காது, சில ரொம்ப நுணுக்கமான காரியங்கள். இந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களிலே நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருந்தாதான் உங்க லைஃப்ல நீங்க மற்ற எல்லாத்திலையும் நீங்கள் வெற்றிகரமாய் வர முடியும். சின்ன விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அது பெரிய பிரச்சனையில தான் போய் நிக்குமே தவிர, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்குள்ள இருந்து நம்மளை அது வெளியிலே தான் தள்ளுமே தவிர, தேவ கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்மளை அது நடத்தாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்தில் ரெண்டு முறை சொல்லப்படுகிற ஒரு காரியம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. இப்ப எல்லாம் எனக்கு தகுதியாயிராதுன்னு அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் இதை செய்யணும் செய்யலான்னு நமக்கு தெரியும். முதலாவது, ஒரு தேவ பிள்ளை நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருக்கு நம்ம யாருனே தெரியல, ஏதோ நானும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நானும் ஒரு விசுவாசி, நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன், இந்த லெவல்ல தான் இருக்கிறமே தவிர நான் யார், என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் யார், அது எனக்கு தெரியும். நான் யார் நான், நம்மளை பத்தி நமக்கே தெரியல, நம்ம வேற என்ன செய்ய முடியும் இல்லையா, நம்ம யாருன்னு தெரியணும். இப்பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க யார் என்பதை உங்களுக்கு சில காரியத்தை நான் சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு இது சரிதானான்றது அப்புறம் நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளும் பைபிள் இருந்து ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்குது பாருங்க, சிலருடைய லைஃப்ல எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம், இதை வசனத்துக்குள்ள இருந்து அப்படியே பார்த்துட்டு போவோம். 51-56 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 51-56 வாசிப்போம்.
பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக
தமது முகத்தை திருப்பி
தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியால்
அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி
இவர்களை அழிக்கும்படி
நாங்கள் கட்டளையிட
உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள்.
அவர் திரும்பி பார்த்து
நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று அதட்டி
மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக போயிட்டு இருக்கார், தன்னுடைய சீஷர்களோடு புறப்பட்டு போயிட்டு இருக்கார். அவர் தனக்குரிய மரணத்தை அவர் அறிந்திருந்தார். தன்னுடைய சிலுவை மரணம் சம்பவிப்பதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து அதற்கு தன்னையே அர்ப்பணித்து அவர் எருசலேமுக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன்னுடைய பிரயாணத்தை அதுக்கு நேர ஆரம்பிச்சிட்டார். இந்த காரியம் நடக்கும் பொழுது அவர்கள் சமாரியாவின் வழியாய் போக வேண்டியதா இருந்துச்சு. இதுல பார்க்கும் பொழுது எருசலேம் என்பது யூதர்களுடைய பிரதானமான இடம், சமாரியா என்பது புறஜாதிகளில் இருந்து வந்த ஜனங்களை நிறைந்திருக்கிற ஒரு இடம். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது. யூதர்கள் தங்களை உயர்ந்தவர்களாய் நினைக்கிறவர்கள், சமாரியர்களை மதிக்க மாட்டார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவையே பரிசேயர்கள் கேட்டாங்க, உம்மை சமாரியன் என்று சொல்வது சரிதானே. சமாரியன் என்பது அவர் கேவலப்படுத்துற விஷயம். யூதர்கள் சமாரியர்களை கேவலமா நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் எருசலேமுக்கு நேராய் போகிறார், சமாரியாவின் வழியாய் போகிறார். அதனால சமாரிய ஜனங்க பார்த்தாங்க, அந்த கிராமத்து ஜனங்க, இவர் எருசலேமுக்கு போகிறவர், இவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. இவங்க இப்படி இருக்கும்பொழுது நம்ம கிராமத்துக்குள்ளேயே இவங்க போறாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் எங்க வழியில வராதீங்க. நாங்க இத சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் வாக்குவாதமோ தர்க்கமோ பண்றவர் கிடையாது. இதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக இருந்த சீஷர்களில் 3 பேர்ல 2 பேர் பிரதர்ஸ், யாக்கோபு யோவான் அண்ணன் தம்பி. இவங்களுக்கு வந்தது கோபம், ஸ்பிரிச்சுவலான கோபம், அதுவும் சாதாரண கோபம் கிடையாது, ஆவிக்குரிய கோபம் வந்துச்சு. உடனே கேட்டாங்க, ஆண்டவரே, பைபிள்ல இருந்து பேசுறாங்க, ஸ்பிரிச்சுவல் கோபம், எலியா செஞ்ச மாதிரி நம்ம செய்யலாமா, எங்களுக்கு அனுமதி தரீங்களா, நாங்க செஞ்சிடறோம். சாதாரண விஷயமே கேட்டாங்க. எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்கி ஜனங்களை பட்சிட்டு போட்டது போல நாங்களும் செய்யலாம் நினைக்கிறோம், என்ன சொல்றீங்க ஆண்டவரே? நீங்க எஸ்னு சொல்லுங்க, வானத்துல அக்னி இறக்கி வருவாங்க. என்னமோ உங்களுக்கு எலியா நினைப்பு உங்களுக்கு. ரெண்டு பேரும் கேட்கறாங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கேட்கறாங்க, ஆண்டவரே சொல்லுங்க உடனே வானத்தில் அக்னி இறக்கி வரும், இறக்கி இந்த சமாரிய கிராமத்து ஜனங்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. இவங்க ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்களாய் தங்களை காட்டிக்கொள்ள நினைக்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து எஸ் சொல்லல, அவங்களை கடிந்து கொண்டார், திட்டினர். நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்களா? நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? மனுஷகுமாரனாகிய நான் அழிக்கிறதற்கு அல்ல, ஜீவனை காக்கிறதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே. இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வைராக்கியம். அதுக்கு முன்னால பாத்துங்க, 49:50 வசனங்களை படிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதுக்கு முன்னால இருக்கு ரெண்டு வசனம்.
அப்பொழுது யோவான் அவரை நோக்கி ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட
உம்மை பின்பற்றாதவனானபடியால்
அவனை தடுத்தோம் என்றான்.
அதற்கு இயேசு
தடுக்க வேண்டாம். நமக்கு விரோதியாயிராதவன்
நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இங்கேயும் பாருங்க, அதுக்கு முன்னாலேயே சரி, இவங்க ரெண்டு பேரும் திடீர் ஒரு எழுப்புதல் நடந்திருக்கிறாங்க நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் யாக்கோபியா, உங்களுக்கு திடீர் ஒரு எமோஷன், சிலருக்கு வரும் இங்க திடீர்னு, திடீர் ஒரு எமோஷன் வரும், ஓன்னு ஒரே ஜபம் ஓடும், அடுத்த ரெண்டு நாள் புஷ்னு போயிடும். அது மாதிரி ஒரு எமோஷனல் எழுப்புதல் வந்துருச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். உடனே இந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க வந்துட்டு இருக்கும் பார்த்தோம், ரெண்டு பேர் சிலர் இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லி சொல்லி பிசாச துரத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நம்ம ஃபாலோயர்ஸ் கிடையாது, உங்களை ஃபாலோ பண்ற ஆட்கள் கிடையாது, ஆனா உங்க பேரை யூஸ் பண்றாங்க. நாங்க போய் அவங்க செஞ்சதெல்லாம் தடுத்துட்டு வந்துட்டோம்ன்றாங்க. இவரை கேட்கவே இல்லை. யாரா எங்க இயேசு பேரை சொல்றது, நீங்க யாரா, உங்களுக்கு என்னோட ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டு சண்டை போட்டு நிறுத்திட்டு வந்துட்டாங்க. இவங்களும் செய்யறதில்லை, செய்யறவனையும் விடுறது இல்லை. அவங்க செஞ்சுட்டு இருந்து பிசாஸ் தோத்திட்டு இருக்காங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டு தோத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. நம்மளோட இயேசுவை பின்பற்றாதவனுக்கு இந்த இயேசுவின் நாமத்தை சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? போய் தடுத்து நிறுத்திட்டு, அந்த ஊழியத்தை நிறுத்திட்டே வந்துட்டானுங்க. வந்துட்டு அதை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நாங்க தடுத்துட்டு ஆண்டவரேன்னு நினைச்சிருப்பாரு. இயேசு கிறிஸ்துவ சொன்னா ரொம்ப பாராட்டுவார்னு நினைச்சிட்டு, கரெக்ட் நல்லா செஞ்சீங்களே, கரெக்ட் நல்லா தடுத்துட்டீங்க, வெரி குட்னு சொல்லுவார்னு நினைச்சாங்க. ஆனா அங்கேயும் ஆண்டவர் கொட்டு வச்சார், இதெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு விரோதியா இருக்கிறவன் என்னுடைய பேரை யூஸ் பண்றான், என்னை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை என் கூட இப்ப ஃபாலோ பண்ணல, அவன் பின்னால கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான், இந்த நாமத்திற்குரிய வல்லமை அவன் புரிந்திருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை அவனை நான் அப்போஸ்தலனாய் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அதனால என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு இல்லை. ஆனால் இதை செய்யறவன் கண்டிப்பா நமக்கு விரோதியாக ஒருபோதும் மாற மாட்டான். ஏன்னா என் நாமத்தை அறிந்தவன், என் வல்லமை அறிந்தவன், என்னுடைய பெயரை யூஸ் பண்ணி அவனால் என்ன செய்ய முடியும் என்பதை அவன் புரிந்திருக்கிறான். அதனால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் கண்டிப்பாக நம்மளுடைய பட்சத்தில் அவன் இருப்பான். அதனால் அவனை தடுக்க வேண்டாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த யாக்கோபும் யோவானும் ரெண்டு காரியம், ஒன்னு செஞ்சு முடிச்சுட்டு சொல்றாங்க, இன்னொன்னு செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. ரெண்டையுமே ஆண்டவர் கண்டம் பண்ணாரு, நீங்க செஞ்சதும் தப்பு, செய்ய நினைக்கிறதும் தப்பு. இன்னைக்கு நிறைய காரியம் நமக்கு அப்படிதான், செஞ்சதும் தப்பு, செய்ய நினைக்கிறதும் தப்பு. பல காரியங்கள் அப்படிதான் இருக்குது, செஞ்சதும் தப்பு, செய்ய நினைக்கிறதும் தப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம், ஏதாவது ஒன்று யோசிக்கிறோம், நினைச்சதை செய்யறோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாராவது நம்மளை ஒண்ணு செய்ய சொல்றாங்க, உடனே செஞ்சு முடிச்சுட்டு போயிடும் நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கு நமக்கு முடியும், நமக்கு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, சாதுரியம் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, அதனால நம்ம செஞ்சு முடிச்சிடலாம்னு. இது என்ன சாதாரண விஷயம் தானே, செஞ்சு முடிச்சாரோ. ஆனால் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை நம்ம நினைச்சு பார்க்கறது இல்ல. இந்த காரியத்தை அவன் செய்யலான்னு நான் காப்பி அடிக்க கூடாது, எலியா செய்யலான்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. புரிதல், அவன் செய்யலான்னு இவன் செய்யலான்னு நம்ம செய்யக்கூடாது. எனக்கு அது தகுதி உள்ளதா? இந்த இடத்துல இந்த யாக்கோபும் யோவானும் வேற ஒண்ணும் செய்யல, அவங்க தானா ஒண்ணும் அக்னி ஏற்கனவே ஆசைப்படல, கோட் பண்ணாங்க பைபிள், அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க ஒண்ணு காப்பி அடிக்க தான் ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து தானாக ஒண்ணு செய்யணும்னு நினைக்கல. எலியா செஞ்சார்ல, அதையே நம்ம செய்யக்கூடாது. எலியா செய்யும் பொழுது நாங்களும் ஏன் இதே காரியத்தை செய்யக்கூடாது? ஒரு வைராக்கியம் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு அந்த வைராக்கியத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வைராக்கியத்தினால்தான் இப்ப அடுத்த காரியத்தில் பேசுறாங்க. அந்த ஊழியத்தை தடுத்தது ஒரு வைராக்கியத்தில் இயேசு மேல இருக்கிற வைராக்கியத்தில் அதை தடுத்தாங்க. அதே போல அதே வைராக்கியத்தில் தான் இங்க அக்னி எனக்கு இறக்கி தங்களை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை அழித்து போடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. இது ஒரு வைராக்கியத்தின் வெளிப்பாடு தான். ஆனால் வைராக்கியம் என்பது முக்கியமல்ல. நான் செய்கிற எந்த ஒரு காரியமும் என் ஆண்டவருடைய பார்வையில் அது ஏற்றதா? அவன் செய்வான், ஆனால் நான் செய்வதற்கு அது தகுதி உள்ளதா? என்னுடைய பொசிஷனுக்கு நான் அதை செய்யலாமா? அதை நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல அவங்க வந்து கோட் பண்ணிருந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது. வேதத்திலே சிறந்த ஒரு தீர்க்கதரிசி, சிறந்த ஒரு தேவ மனுஷன், இயேசு கிறிஸ்துவினால் பாராட்டை பெற்றவன், நிருபங்களிலே எழுதப்பட்டவன் எலியா. பைபிள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த டாப் தேவ மனுஷர்களிலே எலியாவும் ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமானவன், புதிய ஏற்பாட்டிலே எல்லா இடத்திலும் அவனுடைய வாழ்க்கை இங்கேயும் அங்கேயும் கர்த்தரை மேற்கோள் காட்டிட்டே வர்றாரு. இப்படிப்பட்ட ஒரு எலியா செய்த ஒரு காரியத்தை தான் இவர்கள் இந்த இடத்துல கேட்டாங்க, மேற்கோள் காட்டினாங்க. அதையே நாங்க செய்யக்கூடாது. ஒன்ன கவனிக்கணும், எலியா தேவ மனுஷன் என்பதனாலே அவன் சில காரியத்தை செய்தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை கொஞ்சம் படிச்சா உங்களுக்கு தெரியும். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். எலியா ஏன் இதை செய்தான் என்பதையும், ஏன் நம்ம செய்யக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு காரணம் என்ன? ரெண்டு ராஜாக்கள் முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்கணும்னு அக்னி இறக்கி அந்த பலிபீடத்தில் இருந்த பலிபீடத்தில் எல்லாத்தையும் பட்சித்து போட்டு, அது இல்ல, அதை நினைச்சிடாதீங்க. எல்லாம் எலியா அக்னினாவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதான். வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த பலிபீடத்தில் இருந்த எல்லாத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எல்லாத்தையும் பட்சித்து போட்டது, இது அது கிடையாது. எலியாவுடைய லைஃபே அக்னி தான், ஒவ்வொரு இடத்துலையும் அக்னி தான். புரியுதுங்களா? ஜனங்க மேல அக்னி இறக்குவான், பலிபீடத்தில் அக்னி இறக்குவான், கடைசியில் அக்னி மதமா ரதத்துல புறப்பட்டு போயிடுவான். அவன் வாழ்க்கையே அக்னி தான், எல்லாமே அக்னி அவன் லைஃப்ல. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இங்கே சொல்லப்படுகிற விஷயம் வேற. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 9 வாசிக்கலாம்.
அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய்
தேவனுடைய மனுஷனே
ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதி உத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி
உன்னையும்
உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி
அவனையும்
அவன் 50 பேரையும் பட்சித்தது.
மறுபடியும் அவனிடத்திற்கு
வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
நான் தேவனுடைய மனுஷனானால்
அக்கினி வானத்திலிருந்து இறங்கி
உன்னையும்
உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி
அவனையும்
அவன் 50 பேரையும் பட்சித்தது.
போதும். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அகசியா என்கிற ஒரு ராஜா, இந்த அகசியா என்கிற இஸ்ரவேலின் ராஜா கீழே விழுந்து அவன் அடிபட்டுட்டான். ஜன்னல் வழியா கீழே விழுந்துட்டான், தன்னுடைய அரண்மனையில கிராதியின் வழியாய் கீழே விழுந்துட்டான். முதல் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகாப்புக்கு பின்பு வந்தவன். அவன் அடிபட்டு சரியான விதத்திலே காயப்பட்டுட்டான். பின்பு அவன் படுத்த படுக்கையாயிருக்கும் பொழுது எக்ரோனின் தெய்வத்தை நோக்கி ஆள் அனுப்புறான். தன்னுடைய ஆட்களை அனுப்பி எக்ரோனின் தேவனிடத்துல போய் கேளுங்க, நான் பிழைப்பேனா சுகமடைஞ்சிருவனான்னு சொல்லி கேளுங்க, ஆட்களை அனுப்புறான். உடனே ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, இஸ்ரவேலிலே தேவன் இல்லைன்னு சொல்லியா இவன் எக்ரோனின் தேவனுக்கு நேராக ஆள் அனுப்பி கேட்கலாம், விசாரிக்கிறான். எங்கிட்ட விசாரிக்கிறத விட்டுட்டு இவன் எக்ரோனின் தெய்வத்துக்கிட்ட விசாரிக்க ஆள் அனுப்புறானே, நீ போய் சொல்லிடு அவன் படுக்கையில் இருந்து இறங்க மாட்டான், படுக்கையில செத்து போயிடுவான்னு சொல்லிடு. அவ்வளவுதான், நேரம் எலியா போறான். அந்த எக்ரோனின் தெய்வத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அந்த நபர்களை மடக்கி பிடிச்சு சொல்றான், நான் சொல்றேன், உன்னுடைய ராஜாவாகி அகசியா படுக்கை விட்டு இறங்க மாட்டான், படுக்கையிலே இறந்து போக போறான், முதல்ல போய் சொல்லு போட்டான். உடனே அந்த ஜனங்க கிளம்புன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டாங்க. அகசியாக்கு ஆச்சரியம், இப்பதான் கிளம்புனா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டாங்களே, போய் விசாரிச்சுட்டு லேட் ஆகும்னு பார்த்தா என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்டாங்களேன்னு, என்னாச்சு திரும்பி வந்துட்டீங்க, என்ன போய் கேட்கலையா அப்படிங்கிறான். அப்ப சொல்றான், இல்ல ஒருத்தர் நாங்க போகும்போது போற வழியில எங்களை குறுக்கே வந்து ஒருத்தர் நின்னாரு, ராஜாவை பார்த்து சொல்லு, அகசிய ராஜாவை பார்த்து சொல்லு, நீ படுக்கையில் விட்டு இறங்க மாட்டான், அப்படியே செத்து போகுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவனுக்கு இவ்வளவு தைரியமா ஒருத்தன் வந்து சொல்றான்னா வேற யாராவது இருக்க முடியாது, எலியாவா தான் இருக்கணும். அவருக்கு கெஸ் பண்ணிட்டான். உடனே அவனை பத்தி விசாரிக்கிறான், அவன் எப்படி இருந்தான், அவன் தோற்றத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல, அவன் எப்படி இருந்தான். அவன் உடல் முழுவதும் மயிருடையை தரித்திருந்தான். எட்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான். எதுக்கு ரிசம்பிள் ஆகுது பாத்தீங்களா, யோவான் ஸ்நானம் எதுக்கு ரிசம்பிள், அதனால்தான் யோவான் ஸ்நானம் வந்தபோது இவன் எலியான்னாங்க எல்லாரும், புரியுதுங்களா, அவனுடைய அப்பியரன்ஸ் அப்படியே இருந்துச்சு. அவன் ஒட்டக மயிருடையை தரித்திருந்தான் யோவான் ஸ்நானகன், எலியாவுடைய காஸ்டியூம் அதுதான். அவனும் அதே போல ஏதோ மிருகத்தின் உடல் மயிரை எடுத்து அதை நெசத்தைச்சு போட்டிருந்தான். அவன் வார்க்கச்சையை கட்டியிருந்தான், எலியா வார்க்கச்சையை கட்டியிருந்தான், அதே மாதிரிதான் யோவான் ஸ்நானகன் இருந்தான். ரெண்டு பேர் ஒரே அப்பியரன்ஸ் இருந்திருக்கிறாங்க, ஒரே காஸ்டியூம். இத சொல்றான், இவன் இப்படி ஏதோ ஒரு மயிரை வைத்து அவன் டிரெஸ் போட்டிருந்தான், கட்டியிருந்தான், அறையிலே வார்க்கச்சை கட்டியிருந்தான். உடனே இவன் புரிஞ்சுட்டான், அவன் எலியாதான், எலியாதான் இதை சொல்லியிருக்கணும். உடனே ராஜா கோவம் வந்துச்சு, என்ன தைரியம் தான், நான் கட்டிலேயே செத்து போவேன் நம்மளை பார்த்து சொல்றான். உடனே ஒரு தலைவனை கூப்பிட்டு, போ உங்களோட 50 பேர் கூட்டிட்டு போ, ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவளை பிடிச்சிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, 50 பேர் ஆயுதங்களோட போங்க, போய் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டு வாங்க அப்படின்ற. எலியா மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், மலை மேல உட்கார்ந்து ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த 50 பேரும் பிளஸ் ஒன் தலைவன் 51 பேர் போய் நிக்கிறாங்க. நின்று ராஜாவுமை கூப்பிடுகிறார், தேவனுடைய மனுஷனே ராஜாவுமை கூப்பிடுகிறார். உடனே பதில், தேவனுடைய மனுஷனான், நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சித்து போட கடவுள் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்னி இறங்குச்சு, 51 பேர் அவுட், சாம்பல் ஆயிட்டாங்க. போன அத்தனை பேரும் சாம்பல் ஆயிட்டாங்க. இப்பவாது ராஜாவுக்கு புத்தி வந்திருக்கணும் இல்ல, இன்னொரு தலைவனை கூப்பிட்டு நீயும் 50 பேர் கூட்டிட்டு போன்றான். இப்ப இன்னொரு 51 வருது. முதல் ஆளாவது பாத்தீங்கன்னா ராஜா உமை வர சொல்லுகிறார்னா 9வது வசனத்துல, ஆனா இவன் என்ன சொல்றான், ராஜா உமை சீக்கிரமாய் வர சொல்றான்றான். இவன் என்ன தைரியம், இவனுக்கு வர சொன்னான்னு சொன்னவனுக்கே அந்த நிலைமை ஆகி போச்சு. இவன் ரொம்ப அதோட ரொம்ப நினைச்சுட்டான் பெருசா, ராஜாவை சீக்கிரம் வர சொல்றான். திரும்பி அதே வார்த்தை, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சித்து போடக்கூடாது. அவ்வளவுதான், ஒரு அக்கினி இறங்குச்சு, 51 பேர் அவுட், சாம்பல் ஆயிட்டாங்க. 102 பேர் ஒரு செகண்ட்ல காலி, 102 பேர் சாம்பல் ஆனாங்க. இவன் சொன்னதெல்லாம் வேற விடல, நான் தேவனுடைய மனுஷனானால். இது யோசிச்சு பார்க்கணும், அந்த 51 பேர் 102 பேர் ராஜாவுடைய கட்டளையினால வந்திருக்கிறாங்க. எலியா சாதாரணமா தான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தை தான் இது. நான் தேவனுடைய மனுஷனானால், அவ்வளவுதான், நான் தேவனுடைய மனுஷனானால் இது நடக்கட்டும்னா, அவன் தேவனுடைய மனுஷன் நிரூபிக்கிறதுக்கு 102 பேர் அவுட். என்ன ஒரு பவர்! அவன் தேவனுடைய மனுஷன் என்பதை காண்பிக்கிறதுக்கு 120 பேர் இறந்து, 102 பேர் இறந்து போனாங்க. இது பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு அந்த ராஜா புத்தி தெரிஞ்சானு பார்த்தீங்க, நமக்கு இப்ப தேவையில்லை. இன்னும் ஒரு 51 பேர் அனுப்புறான், இன்னொரு தலைமுன்னு இன்னொரு 50 பேர் அனுப்புறான். ஆனா அவன் கொஞ்சம் உஷாராயிட்டான், வந்து எலியாவுடைய காலிலே விழுந்துட்டான். தேவனுடைய மனுஷன் எல்லாம் பேசல, ராஜாவோட ரொம்ப சீக்கிரம் கூப்பிடறான்னு கூட சொல்லல, வந்து காலில் விழுந்துட்டான். அவனை பணிஞ்சிட்டு, என் ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையா இருக்கட்டும், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க மாதிரி ராஜா உங்கள வர சொல்றார். இப்படி எது அவன் கெஞ்சி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போ சொல்லி அனுப்புற. இது இப்படி இருக்கட்டும். இப்படி பார்க்கும் பொழுது எலியா செய்த காரியம், அவன் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவரே அந்த அக்னியை அனுப்பி 102 பேர் சாகிறதற்கு ஆண்டவரே அக்னி இறக்கினார். அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவரை உறுதிப்படுத்தினார். இது எலியா கொன்ற காரியம் கிடையாது. எலியா ஒன்னு கத்தி எடுத்துட்டு போய் எங்களை வெட்டி கொள்ளல, எலியா ஒன்னு நெருப்பு வச்சு அவங்களை கொள்ளல. அவன் சொன்ன கர்த்தர் அதை கனம் பண்ணினார், பரலோகம் அதை கனப்படுத்தியது, பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த 102 பேரை பட்சித்து போட்டது. இது ஆண்டவருடைய அங்கீகாரத்தோடு நடந்துச்சு. புரிதலா? எலியாவா சுயநலமா செய்யல, இது அவன் சொன்னதை நிரூபிக்கிறதற்கு ஆண்டவரே இதை செயல்பட்டார். வேற யாரும் செய்யல, ஆண்டவரே அக்னி இறக்கி ஆண்டவரே அது 120 பேர் இறந்து போகிறதற்கு ஆண்டவரே அக்னி இறக்கினார். அப்ப ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி செஞ்ச ஒரு காரியம், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவன் என்ன சொன்னாலும் ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். ஆண்டவருக்கு என்று முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவர் சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு உண்மையான தேவ மனுஷன். ஆண்டவருக்கு என்று 100க்கு 100 அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தேவ மனுஷன். அவன் செய்ததைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சதை ஃபாலோ பண்றதுக்காக இந்த யாக்கோபு யோவான் கேட்கல. கர்த்தரால் அங்கீகாரம் பெற்ற, ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எலியாவே செய்திருந்தாலும் அதை நம்ம செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. ஆமென். எலியாவே செய்திருந்தாலும் அதை நம்ம செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. எலியாவுக்கு அது தகுதி, ஆனால் எனக்கு அது தகுதியாயிராது. ஏன் தெரியுமா? நான் எலியாவை விட விசேஷமானவன். ஆமேன். ஒத்துக்க முடியல நிறைய பேருக்கு. எலியாவை செய்யலாம், நான் செய்யக்கூடாது. எலியாவை செய்வதற்கு அது அவனுக்கு தகுதி இருக்கு, ஆனால் நான் அதை செய்வதற்கு அது எனக்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. காரணம், என்னுடைய ஸ்டாண்டர்ட் எலியாவுடைய ஸ்டாண்டர்டோட ஹையர் லெவல்ல நான் இருக்கிறேன், எலியாவோட மேலான நிலைமை நான் இருக்கிறேன், எலியாவை விட விசேஷமானவனாய் என் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். ஆகையினால் எலியா செய்த அந்த சின்ன வேலையை செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல, அதை விட பெரிய ஒரு வேலையை செய்வதற்கு தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எலியாவை கொண்டு கர்த்தர் அழிச்சார், 102 பேரை அழிச்சார். பாகால் தீர்க்கதரிசிகள் மற்றும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 850 பேரை வெட்டி கொள்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். எலியாவை கர்த்தர் கொலைகாரன் என்று சொல்ல, 850 பேரை வெட்டி கொண்டு போட்டான். எலியாவை ஆண்டவர் கொலைகாரன் சொல்லல, 102 பேரை அக்னியினால் அழிந்து போகும்படி செய்தான். ஆண்டவர் அவனை கொலைகாரன் சொல்லல, ஆண்டவர் அவனுடைய வார்த்தை அங்கீகரித்து அந்த காரியத்தை அவனுக்காக செஞ்சு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொல்வதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன்கிறார். ஆமென். நம்முடைய காரியம், நம்முடைய ஸ்டாண்டர்ட், நம்முடைய காரியம், நம்முடைய நம்மை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எலியாவின் லெவல் கிடையாது. அதை விட மேலான காரியத்தை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நம்ம எலியா கிடையாது, நம்ம எலியாவுடைய லெவல் கிடையாது, நம்ம எலியாவுடைய கீழே கிடையாது. அவன் அழிக்க வந்தவன் நாம் கட்டி எழுப்ப வந்தவர்கள். அவன் மூலமாக எத்தனையோ ஜனங்கள் செத்தார்கள். ஆனால் நம்மை கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, எலியா செய்தான் என்பதற்காக நாமும் அதை செய்யலான்னு சொல்லாதீங்க. நீங்கள் இன்ன ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? உங்க ஆவி வேறப்பா, எலியாவுக்குள் இருந்த ஆவி வேற, உங்களுக்குள் இருக்கிற ஆவி வேற. நீங்க யார ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? எலியாவை ஃபாலோ பண்றீங்களா, என்ன ஃபாலோ பண்றீங்களா? அது அடுத்த வார்த்தை சொல்றாரு, மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிப்பதற்கே அவர் வந்திருக்கிறார். யார ஃபாலோ பண்றீங்க? எலியாவை ஃபாலோ பண்றீங்களா, என்ன ஃபாலோ பண்றீங்களா? எலியாவை ஃபாலோ பண்ணுனா அழிப்பான், ஆனால் இயேசுவை ஃபாலோ பண்ணுகிறவன் ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்துவான். ஆமென். நம்ம லைஃப் ஸ்டாண்டர்ட் வேற, நம்முடைய லெவல் வேற, நம்மை ஆண்டவர் வச்சிருக்கிற விதம் வேற, நம்மிடத்துல கர்த்தரை கொடுத்திருக்கிற எதிர்பார்ப்பு வேற, நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் வேற, நமக்கு வச்சிருக்கிற பொசிஷன் வேற. எலியாவை விட விசேஷமான ஒரு நிலைமையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகள், நம்ம யார், நமக்கு இதை செய்வதற்கு தகுதி இருக்கா? தகுதி இருக்கானா, அதோடைய வார்த்தை அர்த்தம் என்ன? இதை நான் செய்யலாமா? இந்த சின்ன வேலை நான் செய்யக்கூடாது, இந்த சாதாரண வேலை நான் செய்யக்கூடாது, இதை விட சிறந்ததை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் நான் செய்யணும். பழைய ஏற்பாட்டு கால தேவ மனுஷர்கள் செஞ்சு சின்ன வேலையை நான் செய்யக்கூடாது, அதை விட மேலான காரியத்தை நான் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் இருந்த எத்தனை தேவ மனுஷர்களா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நம்மளை விட கீழானவங்க தான். புரியுதுங்களா? அவங்க எல்லாம் நம்மளை விட கீழானவங்க தான், நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவங்க எல்லாம் கீழானவங்க. இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லும்போது சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் யோவானிலும் பெரியவனா இருக்கிறான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷரை விட யோவான் பெரியவன், யோவான் ஸ்நானகன். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சின்னவனை அவனை விட பெரியவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று, என்னுடைய ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் பிறந்திருக்கிறானே, அவன் யோவானை விட பெரியவன், எல்லாரை விட யோவான் பெரியவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, அந்த யோவானை பார்க்கிலும் பெரியவன். ஆமேன். இப்ப தெரியுது நம்ம யாருன்னு? நம்ம சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற பொசிஷன் சாதாரணமானது கிடையாது. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் சாதாரணமானது கிடையாது. எனக்கு இது தகுதி கிடையாது, நான் இதை செய்யக்கூடாது, என் பொசிஷன் வேற, இதை நான் செய்யக்கூடாது. உங்களுக்கு சொந்த காரியத்தில் போகும்பொழுது உங்க வீட்டில் நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க, அதை நீங்க தொடைப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ண இடத்துல போயிட்டு அங்க இருக்கிற பைக் எல்லாம் தொடச்சிட்டு இருப்பீங்களா? அங்க இருக்கிற காரெல்லாம் தொடைப்பீங்களா? இல்ல, எனக்கு பைக் தொடக்க தெரியுறதுக்காக அங்க போய் ஒர்க் பண்ற இடத்துல எல்லா பைக்கையும் தொடச்சிட்டு உட்காந்து மாட்டேன், அங்க இருக்கிற காரெல்லாம் தொடச்சிட்டு மாட்டேன். என் பொசிஷன் வேற. புரியுதா? நம்முடைய பொசிஷன் ஒண்ணு இருக்குது. நம்ம ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன, அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது எனக்கு தகுதிதானா, நான் செய்யலாமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா முறைகளுக்கும் நான் சொல்ல, நான் எந்த ஒரு காரியத்தை எடுத்தால் நான் யார், எனக்கு இது சரியானா, நான் செய்யறது இது சரிதானா, யோசிக்கணும். இப்ப நம்ம யாருங்கிறத இன்னொரு லெவலுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
வரவழைத்தவருடைய
புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற லெவல் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட் இதுதான். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நம்மளதான் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் வரவழைச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் தேவ மனுஷர்கள் யாருக்கும் அது கிடையாது. அந்த காலத்துல அவங்க வாழ்க்கை முழுசு ஓடுச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கை அதல்ல. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு ரட்சிப்பிலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகும்படி ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் யார்? நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. புரியுதுல? நாலு காரியம் சொல்ற. நான் யார்? நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என் தேவனாகிய கர்த்தரால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நான். இரண்டாவது, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நான் இருக்கிறேன். ராஜரீக ஆசாரிய கூட்டம், இதுக்கு நான் பின்னால் வழக்கம் சொல்றேன். ராஜரீக ஆசாரிய கூட்டம். மூன்றாவது, நான் ஒரு பரிசுத்தமான ஜாதி. ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிற விதம், நான் ஒரு பரிசுத்தமான ஜாதி. நாலாவது, என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் சொந்தமான, அவருக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருக்குரிய, அவருக்கு சொந்தமான ஒரு சந்ததி நான். புரியணும், இதெல்லாம் சாதாரணமான வசனம் கிடையாது. இதை ஒரு வசனத்தை வச்சு நம்ம நிறைய பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு இதுல, இந்த நாலு காரியத்துல. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்த இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியங்களை, அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்ம தெரியணும் எதை நான் பேசணும், எதை நான் பேசணும், எதுக்காக என் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், எதற்காக என் இருளிலிருந்து என் ஆண்டவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார், எதை பேசுறதற்கு, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பேசுவதற்கு என் ஆண்டவர் என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கண்டவங்களுடைய குறைய பேசுறதுக்கு அல்ல. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இப்படி அப்படி, அதை பேசுறதுக்கு என் ஆண்டவர் என்னை ரட்சிக்கவில்லை. என் ஆண்டவர் இருளிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான். அதை பேசுறதுக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே தவிர, இவன் இப்படி, அவன் இப்படி, அவன் சரியில்லை, இவன் ஓட்டையா இருக்கிற, அதை சொல்றதுக்காக அல்ல. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். புரியுதா? ஃபர்ஸ்ட், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு நாலு லெவல் வச்சிருக்கிறார். என்ன நாலு விதம் ஆண்டவர் பார்க்கிறார். நான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என் ஆண்டவர் என்னை புறஜாதிகளிலிருந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாரு. அவருக்காக என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஆண்டவர் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். உண்மையை சொல்றேன், இந்த ஆண்டவருடைய செலக்ஷன்ல வர்றது ஒரு ரேரான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கிற காரியம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் கிடைச்சிற விஷயம் கிடையாது, ஈஸியான விஷயம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் செலக்ட் பண்ணாமல் ஒருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஆண்டவரால் செலக்ட் பண்ணாமல் ஒருவனும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார முடியாது, நிக்க முடியாது. புரியுதுங்களா? எத்தனையோ பேர் நம்ம கூப்பிடுறோம், எல்லாராலும் வந்து உட்கார முடியுதா? முடியாது, முடியாது. எல்லாராலும் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண முடியாது. அவர் இருந்த காலத்தில், அவர் மனிதனாய் வாழ்ந்த காலத்திலேயே அவரோடு கூட நிறைய பேரால் வாழ முடியல. இது கடினமான உபதேசம், அவர் விட்டு ஓடி போயிட்டாங்க. அவரை ஃபாலோ பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமானது, அதில் எல்லாரும் நுழைஞ்சிட முடியாது. ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். எதுக்கு தெரிந்து கொள்கிறார்? பரலோகத்திற்கு என்று நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவருடைய ராஜ்யத்திற்கு என்று நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவருடைய ராஜ்யத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். இதெல்லாம் ரொம்ப டெப்தான வார்த்தைகள். இதெல்லாம் ராஜான்னு சொல்றது ஆசாரிய, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரு வார்த்தை ரெண்டு கார்த்தை கனெக்ட் பண்ணி சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 1:6 பார்க்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர், நாம் தமக்கு முன்பாக நாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறார். எப்படி? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறார். அதுதான் இங்கேயும் சொல்றாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், சவுல், இதெல்லாம் இப்ப டைம் இல்ல படிக்க, 1 Samuel 13 எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சவுல் ராஜாவான பின்பு பெலிஸ்தியரோடு ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. சாமுவேல் சொல்லுவார், நான் வந்து பலி செலுத்தின பிறகு யுத்தத்தை ஆரம்பிங்கன்னு. ஏன்னா அதை ஆசாரியன் தான் செய்யணும். அந்த தீர்க்கதரிசியம் ஆசாரியனா இருக்கிற அந்த சாமுவேல் தான் செய்யணும். ஆனால் யுத்தத்துக்கு எல்லாம் அணிவகுத்து நின்னாச்சு. பெலிஸ்தியர்கள் ரெடி ஆயிட்டாங்க, இவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்ப ஜனங்க டென்ஷனா இருக்கிறாங்க. சவுல் பாக்குறான், ஐயோ சாமுவேல் வரலையே, சாமுவேல் உண்மையிலே டிலே, நிஜமாவே டிலே ஆகுது. சரி பாக்குறான், ஜனங்கள் டென்ஷன் ஆயிட்டே இருக்கிறாங்க, யுத்தம் வெடிச்சிட்டு போல இருக்குது. சரி எங்கிட்ட கொண்டு வாங்க என்று சொல்லி பலியை இவன் செலுத்திட்டான். இவன் ராஜா, இவன் சொல்றதுக்கு எல்லாம் கீழ்ப்படிவாங்க. பலி எங்கிட்ட கொண்டு வாங்கன்னா கொண்டு வந்தாங்க, பலி செலுத்திட்டான். செலுத்தி முடிச்சோன்னு சாமுவேல் வந்து நிற்கிறார். என்ன செஞ்சேன்னு கேட்டார். இல்ல, ஜனங்கள் சிதறி போற மாதிரி இருந்தாங்க, அதனால தான் பலி செலுத்தினேன். மதியீனமான காரியத்தை செய்தி, இதனால உனக்கு ராஜ்யபாரம் நிலைவரப்படாது. உடனே அடி, ராஜ்யபாரம் பிடுங்கப்படும். உடனே ஸ்பாட்லயே சொல்லிட்டார், உனக்கு இந்த ராஜ்யபாரம் நிலைச்சிருக்காது. நீ ராஜாவா இருக்கலாம், ஆனா நீ ஆசாரியனுடைய வேலை செய்ய முடியாது. உனக்கு அந்த தகுதி கிடையாது. உசியா, அவன் லைஃப பாத்தீங்கன்னா அருமையான ராஜா. அவனுடைய லைஃப பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கர்த்தருடைய வழிகளில் செம்மையாய் நடப்பான். தேசத்தை தேவ பக்தியிலே நடப்பான், நடத்துவான். அவன் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்திட்டே போறார், உயர்த்திட்டே போறார். ஒரு லெவலுக்கு மேல உயர்த்தும் பொழுது அவன் தன் இருதயத்தில் மனமேட்டுமை அடைஞ்சான். என்ன செஞ்சாலும் ஆண்டவர் பாக்கிய பண்றார். நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உடனே பார்த்தா தேவாலயத்துக்குள் நுழைஞ்சான், கர்த்தருக்கு தூபம் காட்ட எழுது நின்றான். ஆசாரியர்கள் வந்து சொன்னாங்க, உசியா ராஜாவே வேண்டாம், இது செய்யாதீங்க, இது ஆசாரியர்கள் மட்டும்தான் செய்யணும். நீங்க செய்யக்கூடிய ராஜாவா இருக்கலாம், ஆனால் இந்த தூபம் காட்டுற வேலை நீங்க செய்ய வேண்டாம். நாங்க ஆனா இவன் ரொம்ப சக்சஸ்ஃபுல் கிங்கா இருக்கிறான். கர்த்தர் அவனை எல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. அவன் அந்த அளவுக்கு கர்த்தரை தேடிட்டு இருக்கிறான். இப்ப அவளுக்கு மனமேட்டுமே ஆயிடுச்சு. இப்ப சொல்றான், என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இதை என்ன செய்யக்கூடாது? தன்னை தடுக்கிற ஆசாரியர்களுக்கு விரோதமாய் கோபமா பேசினான். நீங்க இதை கேட்கறதுக்கு நீங்க யார்? நான் ராஜா, நான் செய்வேன். சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் உசியா ராஜாவை அடித்தார். அவன் நெத்தியிலே குஷ்ணரோகம் வந்தது. உடனே அவன் அந்த இடத்தை விட்டு, தேவாலயத்தை விட்டு ஓடுனான். ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஓடுறான். அவன் மரணம் அடையும் நாள் மட்டும் அவன் குஷ்டரோகியாகவே இருந்து தனித்த வீட்டிலே வாசம் பண்ணி அப்படியே இறந்து போயிட்டான். அதுக்கு பிறகு அவன் சிங்காசனத்தில் அடுத்த முறை அவன் உட்காரவே முடியல. அந்த சம்பவத்துக்கு பிறகு அவன் அந்த சீட்ல உட்கார முடியல. தனித்த வீட்டில இருந்து அவன் அப்படியே செத்துட்டான். இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ராஜானா, அவன் ராஜாதான். அதோடு அவன் லிமிட், அந்த லிமிட்ல இருக்கணும். அவன் தாண்டி கொஞ்சம் காலம் வச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், முதல் ராஜாவா இருக்கட்டும், கர்த்தரை உண்மையாக தேடின ராஜாவா இருக்கட்டும், அவனுடைய லிமிட்டை தாண்டான்னா அவன் க்ளோஸ். இதுதான் பழைய ஏற்பாடு. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய காரியம் என்ன? நம்ம ராஜாக்களாகவும் வச்சிருக்கிறாரு, ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ராஜாவின் அதிகாரம் ஆசாரியனுடைய ஆராதனை, நான் அதிகாரம் செலுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஆராதனை செய்கிற ஒரு தேவ மனுஷனாக நான் நிற்கணும். இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். இதுதான் என் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடம். இப்படித்தான் நான் இருக்கணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எதுக்கு ராஜரீக அதிகாரத்தை நான் வெளிப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எதற்கு? என் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து நின்று நான் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். இதற்காக என் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம். மூணாவது, நான் ஒரு பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி, உலகத்திலே மனுஷர்கள் பேசுகிற ஜாதி இல்லை, இது வேற. இது மனுஷனால் சொல்லப்படுற ஜாதி இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு ஜாதி தான் சொல்றார், பரிசுத்த ஜாதி. பெயர் என்ன? நான் பரிசுத்த ஜாதி. நான் பரிசுத்த ஜாதி. நான் பரிசுத்த ஜாதி. என்னோட லைஃப் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். புரியுதுங்களா? பரிசுத்தம். நான் ஒரு பரிசுத்த ஜாதி. என் ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜாதியாய் பார்க்கிறார். என் லைஃப்ல முக்கியமாய் வெளிப்பட வேண்டிய காரியம் பரிசுத்தம். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியில நம்ம ஆண்டவர் எப்படி எல்லாம் துதிக்கிறோம் பல விதத்துல, ஆனா பரலோகத்தில் அவர் துதிக்கப்படுற விதத்தை பாத்தீங்களா? படிக்க வேண்டாம். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:1-8 படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8:4 படிச்சு பாருங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அந்த நான்கு ஜீவன்களும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அந்த சேராபீன்கள் இரண்டு சட்டைகளால் பறந்து, இரண்டு சட்டைகளால் தங்கள் முகத்தையும் கால்களை மூடி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார். பரலோகத்தில் அவர் பரிசுத்தராக மாத்திரமே பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு தெய்வமாயிருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளை நாமும் பரிசுத்த ஜாதி. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் என்ன காஸ்டோ பையனோ அதே காஸ்ட் அப்படிதான் சொல்றாங்க. உலகத்தில் இவங்க அப்பா அம்மா இந்த காஸ்ட், பிள்ளையும் அந்த காஸ்ட்ங்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா யாரு? நம்ம அப்பா யாரு சொல்லுங்க? நம்ம அப்பா யாரு? நாடாரா, செட்டியாரா? நம்ம அப்பா யாரு? நம்ம அப்பா பரிசுத்தர். ஆமென். நம்ம அப்பா பரிசுத்தர். அப்ப அவருடைய பிள்ளை நம்ம யாரு? பரிசுத்த ஜாதி. புரியுதா உங்களுக்கு? நம் அப்பாவை பரிசுத்தர் என்று சொல்லி பரலோகம் துதித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளை என்பது நம்ம உண்மையானால் நம்ம தான் பரிசுத்த ஜாதி. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பேரை பாருங்க, இதுதான் நம்மளை ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார், பரிசுத்த ஜாதி. அடுத்தது 4, சொந்தமான ஜனம். அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அவருக்குரிய ஒரு ஜனம். அவருக்குரிய ஒரு ஜனம். நம்ம வேற யாருக்கும் உரியவர் கிடையாது, அவருக்குரியவர்கள், அவருக்குரியவர்கள், அவருக்குரியவர்கள். இப்போ என் ஆண்டவருக்குரியவனாகிய நான், என் ஆண்டவரால் பரிசுத்த ஜாதி என்று சொல்லப்படுகிற நான், என் ஆண்டவருக்கு முன்பாக ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நான் எப்படி இருக்கணும்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவ மனுஷர்களை போல அல்ல. என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கை முறையின்படிகள், என்னை சுற்றி இருக்கிறவங்க செய்கிற காரியத்தின்படி அல்ல, என் மனதிலே வருகிற எண்ணங்களின்படி அல்ல, என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி நான் வாழ வேண்டும். நான் எதை செய்தாலும் நான் இதை செய்யலாமா யோசிக்கணும். நீங்கள் எதை பேசினாலும் நான் இதை பேசலாமா யோசிக்கணும். நீங்கள் எதை சிந்தித்தாலும் நான் இதை சிந்திக்கலாமா யோசிக்கணும். நீங்கள் எதை உடுத்தினாலும் நான் இதை உடுத்தலாமா யோசிக்கணும். இந்த காரியம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒவ்வொருத்தருடைய டாக் மாறிடும், ஒவ்வொருத்தருடைய திங்கிங் மாறிடும், ஏன் ட்ரெஸ்ஸிங்கே மாறிடும். லைஃப்ஸ்டைலே மாறிடும். நம்ம சபையில் அப்படி எவ்வளவு அவ்வளவு இல்லை. அன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ சபைகளிலே அருவறுப்பான டிரெஸ் போட்டுட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு சபையில் நான் ஒரு பெரிய சபையில் மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். பொம்பளை பிள்ளைங்களாம் முக்கா பேண்ட் போட்டுட்டு உள்ள நடந்துட்டுங்க பிள்ளைங்கள்லாம், புரியுதுல? நான் பார்த்தேன் போன மாசம் ஒரு பெரிய சர்ச்சில் சண்டே மார்னிங்ல போய் பேசிட்டு வந்தீங்க, முடிச்ச அப்புறம் போய் பேசிட்டு வந்தேன். பிள்ளைங்கள்லாம் முக்கா பேண்ட் அப்படியே டைட்டா கால் அப்படியே இந்த லெகின்ஸோட இன்னொன்னு சொல்றது அதோ முக்கா இன்சா இருக்குது, முக்கா காலுக்கு போட்டுட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க உள்ள சர்ச்சுக்குள்ள பார்த்தேன். காரணம் என்ன? தாங்க யாருன்னு தெரியல, அதனாலதான் அது டிரெஸ்ஸிங் அப்படி இருக்குது. அதை யாருமே கேட்க முடியறது இல்ல. முக்காக்கால் போட்டுட்டு உள்ள நடந்துட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கை நம்ம யார் என்பதை தெரிந்தால் நம்முடைய வார்த்தை பேச்சு மாறும். நாம் யார் என்பதை தெரிந்தால் நம்முடைய சிந்தனை மாறும். நாம் யார் என்பதை தெரிந்தால் நம்முடைய நடவடிக்கை மாறும். நாம் யார் என்பதை தெரிந்தால் நம்முடைய அப்பியரன்ஸ் மாறும், நம்முடைய டிரெஸ்ஸிங் மாறும், எல்லாமே மாறும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாததுனாலதான் இஷ்டம் போல போகுது. முதலாவது நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது செய்கிற அநேக தவறுகளை செய்ய மாட்டீர்கள். ஆமேன். உங்க வாழ்க்கையில் வருகிற நிறைய தவறுகள் இனி இருக்காது. நம்ம யாருனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகினால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிற காரியம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அடுத்தது சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அது ரெண்டு விஷயத்தையும் கூட சொல்றாரு. அப்படியானால் நம்முடைய செய்கைகள் எல்லாம் தவறுகளை களைகிறது மட்டும்ன்றதில்லை, அது ஒரு சைடு. நம்முடைய இப்ப நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே குறைவுகளை சரிப்படுத்துகிறது. அதோடு முடியல, அடுத்த காரியம் ஒண்ணு இருக்குது. நான் எதை செய்தாலும் அதில் ஒரு பக்தி விருத்தி வெளிப்பட வேண்டும். புரியுதா? பக்தி விருத்தி உண்டாகணும். ஒரு வசனத்தை படிச்சு முடிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:29 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
பக்தி விருத்திக்கு ஏதுவான,
பக்தி விருத்திக்கு ஏதுவான
நல்ல வார்த்தை உண்டானால்,
நல்ல வார்த்தை உண்டானால்
அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாதுன்றார். கெட்ட வார்த்தைனா என்ன? உலகத்தில் எல்லாம் சண்டை போடும்போது பேசுறாங்க, அது சொல்லல, அத சொல்லல. இங்க ஆண்டவர் சொல்ற ஆவிக்குரியவர்கள் பேசுகிற கெட்ட வார்த்தை என்னன்னா, பக்தி விருத்தி இல்லாத பேச்சு எல்லாமே கெட்ட வார்த்தை. ஆமேன். உங்க பேச்சுல யாருக்குமே பக்தி விருத்தி இல்லைன்னா அது கெட்ட வார்த்தை. அதே எபேசு நிருபத்தில் 5 வாங்க, 4 வாசிக்கலாம்.
அப்படியே வம்பும்,
வம்பு
புத்தியீனமான பேச்சும்,
புத்தியீனமான பேச்சு
பரியாசமும் தகாதவைகள்,
பரியாசமும் தகாதவைகள்
ஸ்தோத்திரம் செய்தலே தகும்,
ஸ்தோத்திரம் செய்தலே தகும். புரியுது உங்களுக்கு கெட்ட வார்த்தை எதுன்னு? வம்பு பேசுறது, பரியாசம் பண்றது, புத்தியீனமாய் பேசிட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் தான் கெட்ட வார்த்தை. இது உனக்கு தகுதி இல்லைன்ற தகாதவைகள். ஒரு தேவ பிள்ளைக்கு இது தகுதி கிடையாது. வம்பு பேசாதீங்க, புத்தியனமா பேசாதீங்க, மத்தவங்களை பரியாசம் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அந்த நேரத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்கன்ற. புரியுதா? கெட்ட வார்த்தைன்றது இதுதான். வம்பு பேசுறது, வீணா பேசுறது, அவன் இப்படி இவன் இப்படி அங்கச்சு இதாச்சு இதாச்சு, வம்பு பேசுறது, புத்தியனமா பேசுறது, வேண்டாத தேவையில்லாத பிரச்சனையை பேசுறது, வாக்குவாதம் பண்றது, பரியாசம் பண்றது, அது இப்படி இப்படி பரியாசம் பண்றது. ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் தகுதி இல்லை, அவையெல்லாம் தகாதவைகள். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறவனுக்கு, ஒரு பரிசுத்த ஜாதிக்கு, தமக்கு சொந்தமாக இருக்கிற ஜனத்திற்கு இவைகள் தகுதி இல்லாதது. நமக்கு தகுதியானது என்ன? பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை பேசுறது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. மனுஷருக்கு முன்பாய் பக்தி விருத்தி ஏற்படுத்துகிற காரியத்தை பேசணும், ஆண்டவருக்கு முன்பாக ஸ்தோத்திரமான வார்த்தைகளை நம்ம பேசணும். இதுதான் நமக்கு தகுதியான காரியம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும், அதுக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். ஜெபிக்கலாம். Glory to Jesus. கர்த்தர் இந்த நல்ல காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நம்மை, நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, நம்ம யார் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் யார் என்பதை புரிந்து அதற்கு ஏற்ற ஜீவிதம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம மனசுல தோன்றுகிறது எல்லாத்தையும் நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்க செய்யறதை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. எனக்கு இது தகுதிதானா? நான் யார்? நான் இதை செய்யலாமா? நான் யார்? நான் இப்படி பேசலாமா? நான் யார்? நான் இப்படி உடுத்தலாமா? நான் யார்? இப்படி சிந்திக்கலாமா? யோசிக்கணும், யோசிக்கணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தேவ பிள்ளையே, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியாமலே வாழக்கூடாது. அதை சரியாய் தெரிந்து கொண்டவன் உண்மையாகவே அவருடைய வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்கள் வரும். அது நிறைய பேர் தாங்க யாருன்னே தெரியாமல் இருக்கிறதுனால தான் இஷ்டம் போல வாழ்க்கை முறை போயிட்டு இருக்குது. புரியுதா? அவன் யாருன்னே தெரியாததுனாலதான் இன்னைக்கு எல்லாமே கிறிஸ்தவத்தில் எத்தனையோ தவறான காரியங்கள், தவறான டிரெஸ்ஸிங், தவறான காரியங்கள் நிறைய நடக்குது. காரணம், தாங்க யாருன்னே தெரியல. தாங்க யாருன்னே தெரியல. வேண்டாததை பேசுறது, வேண்டாததை செய்யறது, வேண்டாததை பார்க்கறது, வேண்டாததை யோசிக்கிறது, வேண்டாததை உடுத்துறது, இது எல்லாமே தாங்க யாருன்னு தெரியாததுனால தான் நடக்குது. நமக்கென்று ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதியின் அடிப்படையில தான் நம்ம வாழணும். அந்த வாழ்க்கை முறை தான் நமக்கு இருக்கணும். மற்றவங்க செய்யறத நம்ம செய்யறதுக்கு கர்த்தன் அனுமதிக்கல. எலியாவே செய்திருந்தாலும் அதை செய்யறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. எலியா செய்ததை யோவான் செய்ய நினைச்சான். ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டார். இல்லப்பா, நீ என்ன ஆவி உடையவன் உனக்கு தெரியலையே. எலியாவையே ஃபாலோ பண்ற, நீ என்ன ஃபாலோ பண்ணினார்? எலியாவை ஃபாலோ பண்ணினா நீ கொலைகாரனா இருப்ப, எல்லாத்தையும் கொண்டுட்டே இருப்ப. அது அந்த காலம், பழைய ஏற்பாட்டு காலம். அதற்கு அவனுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம், மனுஷகுமாரன் அழிக்க அல்ல, ரட்சிக்க வந்திருக்கிறான். நீ என்ன ஃபாலோ பண்ணு, இதைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும். எலியாவை ஃபாலோ பண்ணாதேன்ட்ட. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் ஃபாலோ பண்ணணும், வேற யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம லைஃப்ல நம்ம ரோல் மாடலா எடுக்கணும். அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம முன்னேறணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் தெரிந்திருக்கிறார், பரிசுத்த ஜாதியாய் தெரிந்திருக்கிறார், அவருக்கு சொந்தமான ஜனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக பேசுகிற வார்த்தைகள் ஸ்தோத்திரமான வார்த்தைகளா இருக்கணும். மனுஷருக்கு முன்பாய் பேசுகிற வார்த்தைகள் பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தும் ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். நம்ம பேசுற வார்த்தைகள் ஜனங்களை கட்டி எழுப்பணும், ஸ்பிரிச்சுவலா கட்டி எழுப்பணும். இருக்கிறதை உடைச்சிடக்கூடாது. ஸ்பிரிச்சுவலா ஒவ்வொருத்தரும் கட்டி எழுப்பப்பட, நம்முடைய வாயின் வார்த்தைகள் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பத்தக்கதாக இருக்கணும். அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள். அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்னைக்கு நாங்கள் யார் என்பதையும், எப்படி வாழ வேண்டும் என்பதையும், யாரை பின்பற்ற வேண்டும் என்பதையும் எங்களுக்கு நீங்க காண்பிச்சீங்கப்பா. இந்த வேத வசனங்கள் எங்களை புடமிடட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளிலும் எங்களை புடமிடட்டும். எங்களை உமக்கு ஏற்ற விதத்தில் எங்களை நீங்க வைத்திருக்கிற ஸ்தானத்தின்படி எப்பொழுதும் வாழ எங்களுக்கு உதவி செய். காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதி, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.